இந்த வருடத்தின் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 18-19. ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 18-19.
முந்தினவைகளை நினைக்க வேண்டாம்.
பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ
நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன்.
இங்கே ஆண்டவர் ஒரு அருமையான வாக்குத்தத்தமுள்ள ஆலோசனை நிறைந்த வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார். பல நேரத்தில் இந்த வசனத்தை ஒரு புதிய வருட ஆராதனைக்குத்தான் அநேகர் எடுப்பார்கள், ஒரு வாக்குத்தத்த செய்தியாக. ஆனால் இதற்காக இந்த கடைசி வாரத்தின் செய்திக்காக நான் தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் இதை எனக்கு நேற்று தினத்தில் அதிகமாய் உணர்த்தினார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் புதிய காரியங்களை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். நம்முடைய ஆண்டவர் என்றைக்கும் புதிய 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 காரியங்களை செய்கிறவர். என்னைக்குமே அவர் அப்படியே ரொட்டீனா இருக்கிறதல்ல, புதிய காரியங்களை செய்கிறவர். ஒரே மாதிரி ஒரு மெக்கானிக்கல் ஒரு மிஷின் மாதிரி அவர் நம்மள ஒர்க் பண்றவர் கிடையாது, புதிய காரியங்களை செய்கிறவர். என்னுடைய வாழ்க்கையில் இந்த 33 ஆண்டுகள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் கண்ட காரியம் அதுதான். புதிய 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 காரியங்களை எத்தனையோ செய்துட்டார், இன்னமும் புதிய காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் ஆண்டவருடைய காரியம். நான் அனுபவத்தில் கண்ட உண்மையும் அதுதான், புதிய காரியங்கள். அதை நம்ம நினைச்சு பார்க்காத புதிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் வருகிற புதிய ஆண்டிலே புதிய காரியத்தை செய்வார். ஒரு புதிய நோக்கம், ஒரு புதிய திட்டம், ஒரு புதிய தரிசனம், ஒரு புதிய பாதையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். பழசே கிடையாது, அதே ரொட்டீன் லைஃப் கிடையாது, ஒரு புதிய காரியம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த புதிய காரியங்களை செய்வதற்கு நம்மிடத்திலே சில காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறார். நம்ம லைஃப்ல ஒரு புதுசா செய்யணும்னா ஒரு நம்ம கிட்ட அவர் சில விஷயத்தை எதிர்பார்க்கிறார். என்ன? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய வேண்டுமானால் நம்ம லைஃப்ல சில விஷயத்தை சொல்றார். முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம். மறந்துரு, முந்தின காரியங்களை மறந்துரு, பூர்வ காரியங்களை மறந்துடுன்ற. அப்பதான் நான் உன்னுடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை ஒன்றை நான் செய்ய முடியும். நீ முந்தினவைகளையும் பூர்வமானவைகளையும் சிந்தித்துக் கொண்டே இருப்பாயானால் உன் வாழ்க்கையில் நான் ஒரு புதிய காரியத்தை நடப்பிக்கிறது கூடாத காரியம். இந்த செய்தியை ஆண்டவர் நேற்று கொடுக்கும்பொழுது அதை எழுதினேன். திருப்பி நீ காலையில் அதை உட்கார்ந்து மறுபடியும் அதை ஒரு மெடிடேட் பண்ணி அதை மறுபடியும் அதை நான் ஷேர் பண்ணும்போது என் உள்ளத்துல ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு காரியம், இந்த வருஷத்தை நம்ம தொடங்கும் பொழுது என்ன வாக்கு தத்தத்தோட தொடங்கணும், அது இன்னைக்கு காலையில் திடீர்னு என்ன உணர்த்துல மறந்து போச்சா? பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் அப்படிதான் இந்த வருஷத்தை நம்ம தொடங்கணும். முடிக்கும் போது அது அங்கேயே வந்து திருப்பியும் அப்படி கனெக்ட் ஆகிறத பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது. இந்த வருஷத்தை நாம் தொடங்கும் பொழுது அதை வாக்கு தத்தமாக ஆண்டவர் அதைத்தான் கொடுத்தார். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின, பழச ஒழிச்சு புதிதாக்குகிறேன். இந்த வருஷத்தின் முடிக்கும் பொழுதும் ஆண்டவர் அதையே நமக்கு மறுபடியும் கண்டினியூ பண்றாரு. முந்தினதை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். புதிய காரியம், பழச ஒழிச்சு புதுசாக்குறார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய டிராபேக் என்னன்னா, நம்முடைய பழைய காரியங்களை நாம் அப்படியே நினைத்துக் கொண்டிருக்கிறது, செய்யறது இல்லைனாலும் நினைக்கிறது. நீங்க ஆண்டவர் சொல்றதெல்லாம் நினைக்காதேங்கிறார், நினைக்காத, பழைய காரியத்தை நினைக்காத. இந்த வருஷத்தை நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ரெண்டு விஷயங்கள் நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, முந்தினவைகள் பூர்வமானவைகள். ரெண்டு விஷயம் இருக்குதுல்ல, முந்தினவைகள் பூர்வமானவைகள். இந்த முந்தினவைகள் பூர்வமானவைகள் தமிழ்ல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு அதோடைய அர்த்தம் உங்களுக்கு சரியா புரியாது. என்ன முந்தினவைகள், என்ன பூர்வமானவைகள்னா என்ன? ஆங்கில வேதாகமும் அதற்கு நல்ல விளக்கம் கொடுக்கிறது, நல்ல வார்த்தை கொடுக்கிறது. ஃபார்மர் திங்ஸ் அண்ட் ஓல்டு திங்ஸ். ஃபார்மர் திங்ஸ்னா முந்தினவைகள், பூர்வமானவைகள்னா ஓல்டு திங்ஸ், பழைய காரியம். ஃபார்மர் திங்ஸ் இதுக்கு முன்னால அப்படி நடந்தது, இதுக்கு முன்னால நடந்தது. அது சொல்ல எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு அப்படின்னா இதுக்கு முன்னால இருந்தவர் அவர் தான் மட்டும்தான் எக்ஸ் பிரைம் மினிஸ்டர். அப்ப நம்ம வாழ்க்கையில் முன்னால இருந்தது ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர், இதுக்கு முன்னால இருந்தது எக்ஸ் பிரைம் மினிஸ்டர், அதுக்கு முன்னால எப்போவே இருந்திருப்பார். அப்ப பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு முன்னால நடந்த சில விஷயங்கள் இருக்குது, எப்போ நடந்த விஷயம் ஒன்று இருக்குது நம்ம லைஃப்ல. அதாவது சமீபத்தில் இந்த வருஷத்தில் நீங்க கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தில் சில இழப்புகள், சில நஷ்டங்கள், சில ஆவிக்குரிய குறைபாடுகள், வேதனை நிறைந்த சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட ஏமாற்றங்கள், இப்படி ஏதோ ஒரு சில காரியங்கள் இந்த வருஷத்துல, சமீபத்தில், இதுக்கு முன்னாலே, போன மாசம், இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இப்படி நடந்த சில காரியங்கள் இருக்கும், அதை மறந்துடுன்ற. அதே மாதிரி பூர்வமானவைகள் அப்படின்னா என்ன, உங்க வாழ்க்கையில ஆரம்பத்திலிருந்து எப்போ ஒண்ணு நடந்திருக்கும், எப்போ ஒரு கசப்பான அனுபவம், ரெண்டு வருஷத்துக்கு முன்னால, நாலு வருஷத்துக்கு முன்னால, ஏழு வருஷத்துக்கு முன்னால, பத்து வருஷத்துக்கு முன்னால, ஏதோ ஒரு கசப்பான அனுபவம், ஏதோ ஒரு வேதனையான காரியம், ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு விஷயம், அந்த பழைய காரியம், அந்த பத்து வருஷமாய் நடந்து கொண்டிருக்கிற விஷயம், ஏதோ ஒண்ணு, அந்த காரியத்தை அதையும் மறந்துடுங்கிறாரு. இந்த வருஷத்தில் சமீபமாய் நடந்த உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட குறைவுகள், இழப்புகள், நஷ்டங்கள், ஏமாற்றுகள், இப்படி பல விஷயங்களையும் அதையும் நினைக்க வேண்டாம். என்னைக்கோ நடந்த விஷயத்தை இன்னைக்கும் போட்டு மனதில் யோசித்துக் கொண்டிருக்கிற அந்த நினைவுகளையும் உன்னை விட்டு எடுத்துருங்கிறார், அதையும் உன்னை விட்டு எடுத்து. எப்பவோ நீ செஞ்ச தப்பு, எப்பவோ உன்னுடைய வாழ்க்கை நடந்த காரியம், எப்பவோ உன்னுடைய வாழ்க்கை நடந்த சில சூழ்நிலைகள், அதையும் மறந்துடுகிறாரு. சமீபத்தில் இந்த மாசத்துல, போன மாசத்துல, இந்த வருஷத்துக்குள்ள நடந்த சில விஷயங்கள், சில வேதனைகள், குடும்பத்தில் நடந்த காரியங்கள், சுற்றிலும் நடந்த விஷயங்கள், இப்படி ஏதோ ஒண்ணு, அதையும் கூட நீ மறந்துடுங்கிற. இதை எல்லாத்தையும் நீ மறந்திருந்தா தான் உன்னுடைய வாழ்க்கையில நான் புதிய காரியத்தை என்னால் செய்ய முடியுங்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த நினைவுகள் என்பது ரொம்ப முக்கியம். மைண்ட் செட், நம்முடைய மைண்ட் என்னைக்குமே ஃப்ரீயா இருந்தாதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதையுமே நல்ல கிளீனா செய்ய முடியும். சொல்ல போனா நம்முடைய மைண்ட் நமக்கு ஓபனா இருந்தா ஆண்டவர் நம்மளோடு பேச முடியும், புதிய காரியத்தை குறித்து பேச முடியும். நம்முடைய மைண்ட் நமக்கு ஃப்ரீயா இருந்தாதான் புதிய திட்டங்களை நமக்கு ஆண்டவர் அறிவிக்க முடியும். நம்முடைய மைண்ட் நமக்கு ஃப்ரீயா இருந்தாதான் அதுக்குள்ள நம்மளை கர்த்தர் அழைத்துக் கொண்டு செல்ல முடியும். நம்முடைய மனதிலே கசப்புகள், கோபங்கள், வைராக்கியங்கள், இழப்புகள், வேதனைகள், நிந்தனைகள், அவமானங்கள், இப்படி ஏதோ ஒன்று நம்ம செஞ்ச ஏதோ ஒரு செஞ்ச தவறுகள் எல்லாத்தையும் போட்டு அப்படியே குழப்பி அதை நம்ம மைண்ட்ல நிறைச்சு வச்சுட்டு இருந்தோம்னா, ஆண்டவரால் ஒரு புதிய காரியத்தை உங்களுக்குள் வைத்து அதை நடைமுறைப்படுத்துவது என்பது சாத்தியமில்லாததாய் போயிடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். முந்தினதை நினைக்காதீங்க, பூர்வமானதை சிந்திக்காதீங்க. இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஆலோசனை, நிறைய பேருடைய மைண்ட்ல பல விஷயங்கள் அப்படியே உங்களை கரப்ட் பண்ணுது. ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, இப்படி ஆகி போச்சு, குடும்பத்தில் இது சரியில்லை, அது சரியில்லை, ஏதாவது ஒண்ணு, நான் சரியில்லை, இது சரியில்லை, ஏதாவது ஒண்ணு உங்கள் உள்ளத்தை ஏதோ ஒன்று பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, மறந்துடு, அதை மறந்துடு, பழச மறந்துடு, பழச மறந்து, அந்த பழைய வருடம் முடியும் பொழுது எல்லாத்தையும் மறந்துடு, அப்பதான் உனக்கு நான் புதுச சொல்ல முடியும், புதுச செய்ய முடியும். பழச மறந்துடுங்கிறார். வேதத்தை கவனித்து பார்க்கும் பொழுது அதற்குரிய பல ஆதாரங்களை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மூன்று காரியங்களை உங்களுக்கு வேகமாய் சொல்லி நான் முடிக்க நினைக்கிறேன். யோசேப்புடைய வாழ்க்கை கொஞ்சம் நம்ம திரும்பி பார்க்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த யோசேப்பு, இவனுடைய வாழ்க்கையின் ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை இது. அந்த வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனை நடத்தின விதங்கள், அவனை கொண்டு சென்ற பாதைகள் எல்லாம் அருமையானது. யோசேப்பு 17 வயது வாலிபனாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனோடு இடைப்பட ஆரம்பித்தார். இதை ஆதியாகமம் 37 அதிகாரத்திலிருந்து அவருடைய சரித்திரம் ஆரம்பிக்கிறது. 37 அதிகாரத்தில் ஆரம்பித்து 50 அதிகாரம் வரையிலும், அந்த ஆதியாக முடிகிற வரைக்கும் யோசேப்பின் சரித்திரமே வேதம் முழுவதும் நிறைஞ்சிருக்கிறது. இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் 37 வயது உள்ளவனாய் இருக்கும் பொழுதும், அவன் 17 வயதாக இருக்கும் பொழுதும் ஆண்டவர் அவனோடு இடைப்பட்டார். அந்த வாலிபனாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனோடு இடைப்பட்டார். அவனுடைய வீட்டிலே அவனுக்கு 10 மூத்த சகோதரர்கள் இருந்தார்கள். இவன் 11 மகன். இவனுக்கு அடுத்ததாக பென்யமீன் என்று சொல்லி 12 ஒரு தம்பி ஒருவன் இருந்தான். இவனுக்கு முன்னிருந்த 10 சகோதரர்களும் துன்மார்க்கமாய் வாழ்ந்து தன் தகப்பனை ஏமாற்றி அவர்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் யோசேப்பு பிறப்பிலேயே ஒரு நீதியுள்ள ஒரு இருதயம் அவனுக்கு இருந்துச்சு. உண்மை உள்ளவன், நேர்மையாயிருக்கணும், தன் தகப்பனை ஏமாத்தக்கூடாது, இதெல்லாம் அவனுடைய உள்ளத்திலே அதிகமாய் கர்த்தர் அவனுக்கு இயற்கையிலேயே கொடுத்திருந்தார். ஆகியனாலே தன் தகப்பனுக்கு முன்பாக தன்னுடைய சகோதரர்கள் செய்கிற தவறுகளை எல்லாம் அவன் சொல்லுவான். இது அந்த சகோதரர்களுக்கு எரிச்சலை உண்டு பண்ணுச்சு. ஆனாலும் அதை பத்தி அவன் கவலைப்படல, அவன் நீதியிலே வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அவனுடைய அந்த 17 வயதிலே ஆண்டவர் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவனுடைய எதிர்காலத்தை குறித்து புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிற ஆண்டவர், அவன் வாழ்க்கையிலே ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிற புதிய காரியங்களை அவனுக்கு பேச ஆரம்பிக்கிறார். இதெல்லாத்தையும் எடுத்து வாசிக்க இப்ப நேரம் இல்லை. நான் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், அப்படி சொல்லிட்டு போற அவசியமானதை மட்டும் வாசித்துக் கொள்ளலாம். அந்த 17 வயதிலே அவனுக்கு சொப்பனங்கள் வருகிறது. ஆண்டவர் அவனோடு பேசுறார். முதல் சொப்பனத்திலே பார்க்கும் பொழுது அவனும் அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அரிக்கட்டுகளை அறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வயலில் நின்று அரிக்கட்டுகளை அறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவனுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது, மற்ற எல்லாருடைய அரிக்கட்டுகளும் இவனுடைய அரிக்கட்டுகளை வணங்கி நின்றதாக அவன் பார்க்கிறான். முதல் சம்பவம். அதற்கடுத்து சில நாட்களுக்கு பிறகு இன்னொரு ஒரு சொப்பனம் வருகிறது. இந்த முதல் சொப்பனத்தை கண்டு தன் சகோதரருக்கு அறிவிக்கிறான். அதை பார்த்த உடனே, அதை கேட்டவுடன் அவர்கள் எல்லாரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. சில நாட்களுக்கு பிறகு இன்னொரு சொப்பனம் வருகிறது. அதே போல சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் அவனை வணங்கி நின்றதாக அவன் அடுத்த ஒரு சொப்பனத்தையும் பார்க்கிறான். அந்த சொப்பனத்தை அவன் பார்க்கும் பொழுது அதையும் தன் தகப்பனுக்கும் அவன் அறிவிக்கிறான். அந்த சொப்பனத்தை கண்டபொழுது அவனுடைய தகப்பனும் அவனை கடிந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி காரியங்கள் நடக்கும் பொழுது அவனுடைய இருதயம் மிகவும் சஞ்சலப்பட்டிருக்கும். எவ்வளவு தூரம் அவனுடைய வாழ்க்கை வேதனைப்பட்டிருக்கும். அந்த சூழ்நிலையிலே அந்த சகோதரர்கள் எல்லாம் எதிர்த்து நிற்கிறாங்க. எல்லாரும் அவனுக்கு விரோதியாய் மாறிவிட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவனுடைய காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் போய்கொண்டே இருக்கிறது. கடைசியிலே அவனுடைய வாழ்க்கையிலே பல உபத்திரவமான பாதைகளை எல்லாம் கடந்து போறான். கடைசி எல்லாவற்றுக்கும் முடிவிலே அவன் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த சொப்பனம் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. வாசிக்கலாம், அதை நிறைவேறும் பொழுது என்ன நடக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50:18 வாசிக்கலாம்.
பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து
இதோ
நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி
பயப்படாதிருங்கள்,
நான் தேவனா நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள்
தேவனோ
இப்பொழுது நடந்து வருகிறபடியே
வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு
அதை நன்மையாக முடிய பண்ணினார்.
ஆதலால் பயப்படாதிருங்கள்.
நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி
அவர்களோட பட்சமாய் பேசினான். அந்த சொப்பனங்கள் அவருடைய லைஃப்ல எவ்வளவு கிளியரா நிறைவேறுது பாருங்க. அவனுடைய அரிக்கட்டை, அவனுடைய சகோதரருடைய அரிக்கட்டுகள் எல்லாம் வணங்கினது. சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் அவனை வணங்கி நின்றது. இதுதான் ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த 2 சொப்பனங்கள். இந்த சொப்பனங்கள் அப்படியே துல்லியமாய் நடக்கிறது. 18 நான் மீண்டும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். என்ன கிளீனா நடக்குது பாரு. சகோதரர்கள் எல்லாரும் காலில் வந்து விழுந்துட்டாங்க, தாழ விழுந்தாங்களாம். அந்த வரிக்கட்டுகள் எப்படி வணங்கி நின்றது என்று அவனுக்கு சொப்பனத்தில் காட்டப்பட்டதோ அது இப்ப நிறைவேறிடுச்சு. தாழ விழுந்து நாங்களும் அடிமைகள் காலில் விழுந்தாங்க. அப்படி விழுந்தபோது பயந்து போய் விழுந்தாங்க. என்ன நடக்க போதோ, என்ன நடக்குதுன்னா, அவனுடைய தகப்பனாக யாக்கோபு இறந்துட்டார். இந்த இடத்துல 50 வரும்போது யாக்கோபு இறந்துட்டார். உடனே அந்த சகோதரர்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. அப்பா இது வரைக்கும் உயிரோடு இருந்ததுனாலே அப்பா முகத்துக்காக இவன் நம்மளை விட்டு வச்சுட்டான். இப்ப அப்பா இறந்துட்டாரு, இனி நம்ம நிலைமை அவ்வளவுதான். பயந்துட்டான். அப்பா முகத்துக்காக இது வரைக்கும் போனா போது நம்மளை விட்டு வச்சான், அப்பா போயாச்சு, இனி இவன் நம்மளை பழி வாங்கிடுவான். அந்த பயத்தோடு காலில் வந்து விழுகிறாங்க எல்லாரும். அந்த வார்த்தை நிறைவேறிடுச்சு. யோசேப்பு சொல்றான், பயப்படாதிருங்கள், நான் தேவனா. ஏன் என் காலில் வந்து விழுகிறீங்க, நான் தேவனா, பயப்படாதீங்க, நான் பழி வாங்கிடுவேன் சொல்லி பயப்படாதீங்க, உங்களுக்கு பதிலுக்கு பதில் செய்வேன் சொல்லி பயப்படாதீங்க. நான் ஒன்னும் தேவன் அல்ல, என் காலில் வந்து நீங்க விழுகிறதற்கு பயப்படாதீங்க சொல்லிட்டு அவன் சொல்றான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்க எனக்கு தீமை செஞ்சு, ஆண்டவர் அதை அப்படியே திருப்பிட்டார், நன்மையாய் திருப்பிட்டார். அடுத்தது தொடர்ந்து அவன் அவங்களை ஆறுதல் படுத்தலாம். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். இது எப்படி சாத்தியமாச்சு? யோசேப்புடைய வாழ்க்கையிலே இது எப்படி சாத்தியமாச்சு? இந்த வார்த்தை சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த சகோதரர்கள் பயந்து நடுங்கி அவன் காலில் விழுந்து நிற்கும் போது இந்த வார்த்தைகளை அவன் பேசி அவரோடு பட்சமாய் பேசி, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, உங்களையும் உங்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் நானே பராமரிப்பேன், கவலைப்படாதீங்க என்று சொல்லுகிறானே, இது எப்படி சாத்தியமாயிற்று? இது சாதாரண விஷயம் கிடையாது, சாதாரணமாக ஒருத்தன் சொல்ல முடியாது. இது இங்கேதான் இந்த வார்த்தை இருக்கிறது. முந்தினவைகளை அவன் நினைத்திருப்பான், ஆனால் அவனால் இதை பேசியிருக்க முடியாது. பூர்வமானவைகளை அவன் சிந்தித்திருப்பான், ஆனால் அவனால் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்க முடியாது. அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் புதிய காரியத்தை செஞ்சிட்டாரு. எங்கேயோ ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவன், ஆடு மேய்க்கிற குடும்பத்தில் பிறந்தவன், ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவன் இன்றைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டரா உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அதுவும் மிகப்பெரிய ஒரு தேசத்திலே, எகிப்து தேசத்திலே மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்திலே அவன் ஒரு பிரைம் மினிஸ்டரா உட்கார்ந்துட்டு இருக்கிறான். புதிய காரியத்தை அவனுக்கு செஞ்சுட்டான். இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு புதிய காரியம் அவன் லைஃப்ல நடந்திருக்குது. எப்படி நடந்துச்சு? அவன் முந்தினவைகளை நினைத்துக் கொண்டிருப்பானால் இந்த காரியம் அவன் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்காது. பூர்வமானவைகளை அவன் சிந்தித்துக் கொண்டே இருந்திருப்பானால் இந்த புதிய காரியம் அவனுடைய வாழ்க்கையில சம்பவித்து இருக்காது. இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு மேலான நோக்கம், மேலான திட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தின்படி ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு போகணும்னு நினைக்கிறார். அந்த தரிசனத்துக்கு நேராக நம்மளை கொண்டு போகணும்னு நினைக்கிறார். அந்த தரிசனத்தை ஆண்டவர் நமக்கு காட்டி இருக்கிறார், அதை குறித்து நமக்கு பேசி இருக்கிறார். ஆனால் அந்த பாதையில் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போக வேண்டும் என்றால் முந்தினவைகளை நாம் நினைக்க கூடாது, பூர்வமானவைகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க கூடாது. இன்றைக்கு நிறைய பேர் முந்தினவைகள் பூர்வமானவைகளை சிந்தித்துக் கொண்டே இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லியும் அந்த பாதையில் நம்மளை கர்த்தர் நடத்தி கொண்டு போக முடியல, நடத்தி கொண்டு போக முடியல. முந்தினதை நம்மளால் நினைக்கிற நினைச்சிட்டே இருக்கிறோம், நீ அன்னைக்கு இப்படி செஞ்சியே, அன்னைக்கு இப்படி பண்ணியே, அன்னைக்கு இப்படி காரியாச்சு. அந்த காரியங்கள் இருதயத்தில் இருக்கிறதுனால ஆண்டவர் நமக்கு நியமித்த பாதையில் கொண்டு போய் நிறுத்த முடியல. யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்தாரானால் நமக்கும் அதே போல ஒரு பெரிய நோக்கத்தையும் திட்டத்தையும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனால் அதற்கு கொண்டு போகிறதற்கு, அந்த பாதையில் கொண்டு போய் நிறுத்துகிறதற்கு வெளியில இருக்கிற எந்த தடையும் நம்மை தடுக்க முடியாது. நமக்குள் இருக்கிற தடைகள் மாத்திரம்தான் ஆண்டவர் நியமித்திருக்கிற பாதைக்கு நாம் போய் சேர முடியாதபடி தடுக்க முடியும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு காரியத்தை நியமிச்சிருக்கிறார்னா உலகத்தில் எந்த சக்தியாலும் அதை தடுக்க முடியாது, எந்த பிசாசுகளும் அதை தடுக்க முடியாது, எந்த மனுஷனும் அதை தடுக்க முடியாது, எந்த சக்தியும் அதுக்கு முன்னால குறுக்கணிக்க முடியாது. தடைகள் என்பது வெளியிருந்து வந்து நம்மளை ஒன்னும் சாதிக்காது. நமக்குள்ளே காணப்படுகிற தடைகள், நமக்குள்ளே காணப்படுகிற குறைவுகள், நமக்குள்ளே காணப்படுகிற விஷயங்கள் தான் ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற அந்த இடத்தை நாம் போய் சேர முடியாதபடி தடுத்துக் கொண்டிருக்கும். முந்தினவைகள், பூர்வ காலத்தின் நினைவுகள். யோசேப்பின் வாழ்க்கையிலே அவன் மட்டும் முந்தினவைகளை நினைக்கிறான்னு வச்சுக்கு, அவனுக்கு நினைக்கிறதுக்கு நம்மளை விட ஏராளம் இருக்குது, தெரியுமா? நம்மளை விட நிறைய இருக்குது. முந்தினவைகளை நினைப்பதற்கு நம்மளை விட நிறைய விஷயம் அவனுக்கு இருக்குது. பூர்வமானவைகளை சிந்திக்கணும்னா அவனுடைய வாழ்க்கையில் நம்மளை விட நிறைய விஷயம் இருக்குது. சொல்லப்போனால் 13 வருஷத்து விஷயம் இருக்குது. அவனுடைய 17வது வயசுலே ஆண்டவர் அவனோடு இடைபடுகிறார். அந்த 13வது வயசுல அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது, சகோதரர்கள் பகைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த 13 வயசுல ஆரம்பிச்சது அவனுடைய 30வது வயது வரைக்கும் அந்த பாதையில் அவன் நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருந்தான். அந்த 13 ஆரம்பிச்சு 30 வயது அவன் பிரைம் மினிஸ்டர் உட்கார்ற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையிலே எல்லாம் கசப்பு நிறைந்த சூழ்நிலைகள், கசப்பான அனுபவங்கள், வேதனைகள், ஏமாற்றங்கள், வீணாய் பழி சாட்டுதல்கள், சகலவிதமான அநியாயங்கள் அவனுக்கு நடக்குது. அந்த 13 வருஷத்தின் காரியத்தை அவன் நினைச்சிட்டு இருந்தான், வாழ்நாள் எல்லாம் அவன் நினைச்சிட்டே தான் இருக்கணும். யோசிச்சு பாரு, அந்த 13 வருஷம் அவன் கடந்து போன பாதை மோசமான பாதைகள். இந்த சகோதரர்கள் இப்படி பயந்து வந்து காலில் விழுகிறாங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த கில்டி கான்சியஸ் இருந்துச்சு, இவ்வளவு அநியாயம் பண்ணமே, சொந்த தம்பியும் பார்க்காம அவனை நம்ம எவ்வளவு பாடுபடுத்தணும், அவனை கொண்டு போய் நீங்க படிச்சு பாருங்க, 37 அதிகாரத்துக்கு பிறகு படிச்சு பாருங்க, தெரியும் அவனுடைய நிலைமை. 37th சாப்டர் ஃபுல்லா நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், எல்லாத்தையும் எடுக்க டைம் இல்ல. அவனை கொண்டு போய் ஒரு குழியில தூக்கி போடுவாங்க, செத்து போகட்டும், முதலாவது அவன் நேரடியாக கொலை செய்யணும் ட்ரை பண்ணுவாங்க. பாருங்க, கூட பிறந்த தம்பி நேரடியாக கொலை செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு பிறகு கொஞ்சம் இறக்க வரும், சரி நம்ம கையினால இவனை கொல்ல வேண்டாம், ஒரு குழியில தூக்கி போட்டுருவோம், அவன் அங்கேயே குழியில இருந்து செத்து போகட்டும், பட்டினி கிடந்து அப்படியே சாப்பிடாம இருந்து செத்து போகட்டும், தூக்கி உள்ள போடுவாங்க, நம்ம சாகடிக்க வேண்டாம், அவனே செத்து போட்டுணும். கடைசியில பார்ப்பாங்க, அதுல ஒருத்தனுக்கு ஒரு இறக்க வரும், சரியாம சாகணும், ஒண்ணு செய்வோம், இவனை எடுத்து வித்துருவோம், அது அதோட மோசம். எடுத்து 20 வெள்ளி காசுக்கு அவனை விற்று போட்டாங்க. அந்த சகோதரர்கள் செய்த அநியாயங்கள் சாதாரணமானது அல்ல, கொஞ்சம் நஞ்சமானது அல்ல. இந்த மாதிரி எல்லாம் நமக்கு யாராவது செஞ்சிருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு இந்த மாதிரி யாராவது செஞ்சிருக்கிறாங்களா? கொலை பண்ண ட்ரை பண்ணாங்களா? தூக்கி குழியில போட்டாங்களா? நம்மளை யாராவது 20 பைசாக்கு நம்மளை யாராவது வித்து போட்டாங்களா? இப்படிலாம் நமக்கு நடக்கலையே. அவனுக்கு நடந்துச்சு, அந்த 17th வயசுல இருந்தெல்லாம் அவனுக்கு நடந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இதை யாருமே மறக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அதை செய்த அந்த 10 சகோதரர்களுக்கு அதை மறக்க முடியல, அவனுக்கு செய்த அநியாயத்தை அந்த 10 பேருக்கு மறக்கவே முடியல. அதனாலதான் அவன் காலில் வந்து விழுந்து எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்கன்னு விழுகிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்களால அதை மறக்க முடியல, தாங்கள் செஞ்ச தப்ப, தாங்கள் அவனுக்கு செய்த அநியாயத்தை அவங்களால மறக்க முடியல, 10 பேருக்கு மறக்க முடியல. இப்படி எல்லாம் அவனுக்கு பண்ணணுமே, அதை மறக்க முடியாம தான் அவன் காலில் விழுந்து கெஞ்சுறாங்க, ஒண்ணும் பண்ணிடாதப்பா, பழிவாங்கிடாத. செஞ்சவங்களுக்கே மறக்க முடியலையே, பாதிக்கப்பட்டவனுக்கு மறக்க முடியுமா? செஞ்சவனுக்கே மறக்க முடியல, செஞ்ச 10 பேருக்கே மறக்கிறது கஷ்டமா இருந்துச்சு, பாதிக்கப்பட்டவனுக்கு அதப்ப எவ்வளவு மோசமா இருக்கும். செஞ்சவனை விட பாதிக்கப்பட்டவனுக்கு மறக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அநியாயம் பண்றவன் செஞ்சுட்டு சந்தோஷமா போயிடுவான், ஆனால் அதுல பாதிக்கப்பட்டவனுக்கு வாழ்நாளால பெரிய வடுவாக இருக்கும். அந்த காயத்தை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், மனசுல எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த யோசிப்ப என்ன சொல்றான்? கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க உண்மைதான், ஆனா தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். வெகு ஜனங்களை நான் போஷிக்கும்படி தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணினார். அவன் உள்ளத்திலே அந்த கசப்புக்கு இடமே கொடுக்கல, எல்லாத்தையும் எடுத்துட்டான். அந்த முந்தினவைகள் அவனுடைய 17th வயசுல நடந்த அந்த விஷயம், 13 வருஷத்துக்கு முன்னால் அவன் வாழ்க்கையில் நடந்த அந்த காரியத்தை அவன் எடுத்துட்டான், அந்த முந்தினதை எடுத்துட்டான். அவன் நினைச்சிருந்தான்னா அவங்க என்ன வேணா பண்ணிருக்க முடியும், ஆனால் அந்த முந்தினவைகளை அவன் எடுத்ததுனாலதான் அவனால கத்தர் நியமித்த அந்த ஆவிக்குரிய லைன்ல டிராவல் பண்ணி, அந்த 13 வருஷம் டிராவல் பண்ணி அவனால் பிரைம் மினிஸ்டர் வர முடிச்சது. இல்லன்னு வச்சுங்க, அந்த 17th வயசுல நடந்ததையே தொடர்ந்து 13 வருஷம் அவன் நினைச்சுக்கிட்டே இருந்தான்னா அவன் அடுத்த 13 வருஷமும் அதே ஸ்டேஜில் தான் இருப்பான், அந்த லெவலுக்கு போயிருக்கவே மாட்டான். அந்த 13 வருஷம் அவனுடைய டிராவல், அவனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வளர்ச்சி, அவனுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த வளர்ச்சி, அந்த ஸ்தானத்தை அடைகிறதற்கு அவனால் முடியாமலே போயிருக்கும். அந்த நேரத்தில் நடந்துச்சு, அந்த நேரத்திலேயே மறந்துட்டான், அதை அவன் நினைக்கவில்லை, மறந்து விட்டான், மறந்துட்டான், உடனே அதை மறந்துட்டான். அடுத்தது பாருங்க, இதுதான் நடந்துச்சு, வித்துட்டாங்களா? வித்த உடனே எங்க போனான்? போர்த்திபாரின் வீட்டுக்கு. அந்த இஸ்ரவேலர்கள் அவனை கொண்டு போய் போர்த்திபார்த்தை வித்துட்டாங்க. இஸ்ரோ வீரர்கள் அவனை 20 வெள்ளிக்காசு கொடுத்து வாங்கி கொண்டு போனாங்க, கொண்டு போய் லாபம் வச்சு போர்த்திபார் வீட்டில் வித்துட்டாங்க. இவனை ஒரு மனுஷனாவே நினைக்கிற ஒரு பொருள் மாதிரி லாபம் வச்சு வியாபாரம் பண்றாங்க. சொந்த அண்ணன்கள் அவனை வித்தாங்க, இஸ்ரோ வீரர்கள் அவனை வச்சு ஒரு லாபம் வச்சு அவங்க வித்துட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, சரி இங்கதான் இப்படி போன இடத்துலயாவது நல்லா இருக்கலான்னு பார்த்தா அங்கே அவனுக்கு அதை விட மோசமான அனுபவம். அநியாயமாய் பழி சாட்டப்பட்டு, அதுவும் மோசமான குற்றம் சாட்டப்பட்டு, அநியாயமாய் அவதூறு அவன் மேல் சுமத்தப்பட்டு சிறையிலே கொண்டு போய் போடப்படுகிறான். இது இதை விட அந்த காயம் ரொம்ப வேதனை, இதை விட அந்த காயம் ரொம்ப வேதனை. செயலில் வந்து போயிருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் ஒரு ஜெயில ஒருத்தன் வந்து உள்ள நுழையிறான்னு வச்சு, மற்ற கைதி கேட்பான், எதுக்குப்பா நீ வந்த உள்ள கேட்பான், எதுக்கு நீ வந்த, நான் இதுக்கு வந்திருக்க, நான் கொலை பண்ணிட்டு வந்திருக்கிறேன், நான் திருடிட்டு வந்திருக்கிறேன், நீ எதுக்கு வந்திருக்கிற உள்ள கேட்பான், மற்ற கைதி கேட்பான், எதுக்கு வந்திருக்கிற சொல்ல முடியுமா, சொன்னாலும் எவனா நம்புவானா, நீ பண்ணியிருப்ப, நீ ஆளை பார்த்து அப்படிதான் ரெடி பண்ணியிருப்ப, எவனும் நம்ப மாட்டான், இப்படிதான் நடந்துச்சு, நான் இப்படிதான் இருந்தா அநியாயமா கூட பட்டி போட்டு போட்டாங்க, இல்ல இல்ல நீ பண்ணிருப்படா நீ அப்படின்னு. பழி கொஞ்சம் நாஞ்சா இல்ல, ரொம்ப கொடுமையானது அது. அப்போ இந்த இடத்துல பாருங்க, அவன் எவ்வளவு ஒரு கேவலப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு படி சாட்டப்பட்டு எந்த அளவுக்கு ஒரு தப்பு செய்யாம அநியாயமாய் உள்ள போனான். சரி, சகோதரன் செஞ்சு சகோதரனா என்ன குடியில தூக்கி போட்டாங்க, எடுத்து வித்துட்டாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அதை விட மோசமான ஒரு சூழ்நிலை. இப்ப அவன் ஜெயிலுக்கு போய் வெளியில வந்தாச்சு, ஜெயிலிருந்து வந்து இப்ப பிரைம் மினிஸ்டர் ஆயாச்சு. பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு இப்ப அவனுக்கு நினைச்சு பார்க்கணும், அந்த போர்த்தி பாரின் மனைவி இப்பவும் அவன் அந்த ஸ்தானத்தில், அவன் அந்த லெவல்ல தான் இருக்கிறான். ஆனா இவன் இப்போ எங்கேயோ போயிட்டான். அவ வீட்டில் இவன் அடிமையாய் வேலைக்காரனா இருந்தவன் இப்பொழுது பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டான். இப்ப நினைச்சிருந்தா அவளை தூக்கி கொண்டு வந்து உள்ள போடலாம் இவனால நினைச்சான். அவன் நடுங்கிட்டு இருப்பான், ஐயோ இவனை நம்ம இப்படி பண்ணி போட்டோம், கடைசியில இவன் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டான். அவளுக்கு ஒரு பெரிய பயம் பிடிச்சிருக்கும். இவன் நினைச்சிருந்தான் அடுத்த நிமிஷம் அவளை கொண்டு மேல நிக்க வச்சு கோர்ட்ல ஏத்தி அவ செஞ்ச காரியத்தை எல்லாம் ஓபன் ஆக்கி இருக்கலாம், அவளை தூக்கி கொண்டு போய் உள்ள போட்டிருக்கலாம். ஏன்னா யோசேப்புக்கு இருந்த பவர் அப்படிப்பட்டது. யோசேப்புடைய உத்தரவு இல்லாமல் ஒருத்தன் கையை கால ஆட்டக்கூடாதுன்னு பாருவோம், அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறான். நினைச்சிருந்தா அவளுக்கு எவ்வளவு சுலபமா அவன் பழி வாங்கி இருக்கலாம். ஏன் பழி வாங்கல தெரியுமா? முந்தினவைகளை அவன் நினைக்கவில்லை, பூர்வமானவைகளை அவன் சிந்திக்கவில்லை. தன்னை அவதூறுபடுத்தி கேவலப்படுத்தி அநியாயமாய் குற்றம் சாட்டி தன்னை சிறையிலே அடைத்தவளை அவன் நினைக்கிற அந்த காரியங்களை, அவள் மேல் கசப்பை அவன் வளர்த்துக்களை மறந்துட்டான். சரி, ஜெயில இருந்தான். ஜெயில இருக்கும் பொழுது அவனோடு ரெண்டு கைதிகள் இருந்தாங்க, ஒருவன் சுயம்பாகி ஒருவன் பானபாத்திரக்காரன் இல்லையா. இந்த ரெண்டு கைதிகளின் காரியத்தை பார்க்கும் பொழுது இதை நாம் 40 அதிகாரத்தில் பார்க்கிறோம். நம்ம எல்லா யோசிப்புடைய காரியத்தில் நிறைய படிக்கிறதுக்கு நமக்கு டைம் நிறைய தேவை, நான் ஷார்ட்டா போறேன். இது நம்ம 40 அதிகாரத்தில் பார்க்கிறோம். போர்த்திபாரின் கதை 39 அதிகாரத்தில் பார்க்கிறோம். இப்பொழுது இவன் ஜெயிலில் இருக்கிற 40 அதிகாரத்தில் அங்கே இருக்கும் பொழுது அந்த ரெண்டு பேருக்கு சொப்பனம் வருது. அதில் யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே இந்த யோசேப்பு அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறான். பானபாத்திரக்காரன் விடுதலையாக்கப்படுவான் என்றும் சுயம்பாகி அவன் கொல்லப்படுவான் என்றும் அவன் அதற்கு வெளிப்பாடு கொடுக்கிறான். அதே போல் நடக்குது. 40 அதிகாரத்தின் கடைசி வசனத்தை மாத்திர வாசிக்கலாம், 23 வசனத்தை வாசிக்கலாம்.
ஆனாலும்
22-23
சுயம்பாகிகளின் தலைவனையோ தூக்கி போட்டான். யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன்
யோசேப்பை நினையாமல்
அவனை மறந்து விட்டான்
இல்லையா. சொல்றான், நீ வெளியில போனே சொல்லுப்பா, பார்வன்கிட்ட நீ போய், நீ பானபாத்திரக்காரன் மறுபடியும் பார்வனுக்கு முன்னாடி போய் நிக்க போற, அப்ப சொல்லு இந்த மாதிரி அநியாயமாவே ஒருத்தர் ஜெயில இருக்கிறான் அப்படி என்ன பத்தி கொஞ்சம் சொல்லு. ஆனால் அவன் போனானே, இவ்வளவு நல்ல வெளிப்பாடை வாங்கி இவ்வளவு சந்தோஷமா புறப்பட்டு போய் எல்லாம் நடந்துச்சு, இனி அவன் தான் வேலையை பார்த்துட்டு போயிட்டான், மறந்தே போயிட்டான். பாவி இவ்வளவு தூரம் உனக்கு சொல்லி இவ்வளவு நடப்பட்டனை கொஞ்சமா நினைச்சிருக்கிறானா? அவன் மேலேயும் ஒரு சின்ன கசப்பு வந்திருக்கும், அது கூட வரல. சகோதரன் மேல அவனுக்கு பெரிய கசப்பு வந்திருக்கணும், வரல. போர்த்திபாரின் மனைவி மேல மிகப்பெரிய கசப்பு வந்திருக்கணும், வரல. அந்த பான பாத்திரக்காரனாவது கொஞ்சம் ஞாபகப்படுத்தினான், அவனும் மறந்துட்டான், அவன் மேல ஒரு கோபம் வந்துருக்கணும், அதுவும் வரல. இவன் வாழ்க்கையிலே முந்தினவைகளை பூர்வமானவைகளை அவன் நினைக்கிறதே கிடையாது. இன்னைக்கு உடைய வாழ்க்கையில் 13 வருஷத்துக்கு முன்னால யோசேப்புக்கு ஏற்பட்டது போல உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு 10 வருஷம் 13 வருஷத்துக்கு முன்னால ஏதோ ஒரு சம்பவம், ஒரு கசப்பு உங்க உள்ளத்துல ஓடிட்டு இருக்குது. இப்படி பண்ணிட்டாங்களே நம்மள, இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி நம்மளை வித்து போட்ட மாதிரி நம்மளை பண்ணிட்டாங்களே, இப்படி ஒரு மனுஷனை மனுஷனா பார்க்காம ஒரு பொருளை போல நம்மளை நடத்தினாங்களே, கசப்பு. ரெண்டாவது, இப்படி அநியாயமா நம்மளை பேசினாங்களே, நான் செய்யாத பழிய தூக்கிய மேல போட்டாங்களே, அநியாயமா பேசினாங்களே இந்த போத்திபாரின் மனைவி போல, அநியாயமா என்னை குற்றம் சாட்டி அநியாயமா என்னை தூக்கி கேவலப்படுத்தி என்னை ஜெயில போட வச்சாங்களே, அநியாயமா என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, அவதூறு பண்ணாங்களே, கசப்பு. எவ்வளவு நன்றி செய்து நன்றி மறந்துட்டானே, எவ்வளவு நன்மை செஞ்சேன் ஆனவன் நன்றி மறந்துட்டானே, போய் சொல்லுடான சொல்லாம மறந்துட்டானே, அவனுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சேன், நன்றி மறந்துட்டானே, அதை போய் அவன் சொல்லாம விட்டுட்டானே, அந்த பானபாத்திரக்காரன் நன்றி மறந்துட்டாங்களே. உங்களுக்கு தீங்கு செய்தவர்கள், அநியாயமாய் குற்றம் சாட்டினவர்கள், நீங்கள் நன்மை செய்தும் நன்றி கெட்டவர்கள், இப்படி 3 விதமான கூட்டம் உங்களை சுத்தியில் இருக்கும். புரியுதா? இப்படிப்பட்ட 3 விதமான கூட்டம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். நம்மை அநியாயமாய் நம்மை வேதனைப்படுத்தினவர்கள், துன்பப்படுத்தினவர்கள், அநியாயமாய் குற்றம் சாட்டினவர்கள், நம் செய்த நன்மைகளை எல்லாம் மறந்த நன்றி கெட்டவர்கள், இதெல்லாம் நினைக்காதீங்க. இந்த 3 கூட்டத்தையும் நினைக்காதீங்க. இந்த 3 கூட்டத்தை உங்க மனதில் நீங்கள் வைத்திருக்கும் பொழுது உங்கள் முன்னேற்றத்தை இந்த 3 கூட்டமும் தடுத்துரும். இந்த 3 கூட்டத்தை நீங்க மறந்துடுங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில் இதுதான் நடந்துச்சு. ஆனால் அவன் முந்தினவைகளை நினைக்கவில்லை, பூர்வமானதை சிந்திக்கவில்லை. அதுதான் அவனை கர்த்தர் நியமித்த பாதைக்குள் அவனை நடத்தி கொண்டு போனது. அல்லேலூயா! இதுதான் முக்கியமான விஷயம். முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இந்த வருஷத்திலே மட்டுமல்ல, இதுக்கு முன்னால் நடந்ததையும் மறந்துடுங்க. அடுத்தபடியாக நம்முடைய வாழ்க்கையிலே மறக்க வேண்டிய இன்னொரு சம்பவம் இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 5ஆம் அதிகாரம். இந்த 5ஆம் அதிகாரத்திலே பெதஸ்தா குளத்திலே இயேசு கிறிஸ்து 38 வருஷமாய் திமிர்வாதமாய் கிடந்தவனை அவர் சுகமாக்கின அருமையான சம்பவம் இருக்கிறது. இந்த 5ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான்.
38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான்.
படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார்.
அதற்கு வியாதியஸ்தன்
ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை.
நான் போகிறதற்குள்ளே
வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி
எழுந்திரு,
உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார்.
உடனே
அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு
நடந்து போனான்.
அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது.
போதும். அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையில் மறக்க வேண்டிய சில காரியம் இருக்கிறது. ஒன்று, நமக்கு விரோதமாய் சகோதரர் நம்மை சுற்றிலும் இருந்தவர்கள் செய்த துரோகங்கள், பழி சாட்டின காரியங்கள், நன்றி கெட்டவர்கள், இவங்க மேல இருக்கிற கசப்பான எண்ணங்களை மறக்கணும். ரெண்டாவது, இங்கே பார்க்கும் பொழுது 38 வருஷம் ஒருவன் வியாதி கொண்டவனாக பெதஸ்தா என்ற குளத்தின் அருகே இருக்கிறான். அந்த பெதஸ்தா குளத்திலே வழக்கமாய் ஆண்டவர் கிருபையாய் ஒரு சுகமளிக்கும் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருந்தார். எப்பொழுதாவது ஒரு முறை தேவதூதன் ஒருவன் இறங்கி வருவான். இறங்கி வந்து அந்த குளத்தை கலக்குவான். கலக்கும் பொழுது அதில் முந்தி யார் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் அவனுக்கு சுகம் கிடைக்கும். இது நடந்த காரியம். நான் போன அன்றைக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சொன்னேன், 400 ஆண்டுகள் இருண்ட காலம். அந்த 400 ஆண்டுகளிலே ஆண்டவர் எந்த ஒரு தீர்க்கதரிசியும் ஒரு வல்லமையான ஊழியக்காரனை ஆண்டவர் எழுப்பல. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் இறக்கப்பட்டு தீர்க்கதரிசிகளாக மனுஷர்களை எழுப்பாத ஒரு சூழ்நிலையிலே, தேவ மனுஷர்களை எழுப்பாத காலகட்டத்திலே ஒரு தேவ தூதனை அனுப்பி ஒரு சுகத்தை கொடுத்திருக்கிற ஒரு சோர்ஸ் வச்சிருந்தார். தேவ தூதன் வந்து கலக்கும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கிற மாதிரி ஒரு சின்ன சோர்ஸ் ஆண்டவர் வச்சிருந்தார். அப்படிப்பட்ட காரியத்திலே தான் இந்த மனுஷனும் அந்த 38 வருஷமாய் அந்த குளக்கரையிலே அதை சுற்றிலும் இருக்கிற 5 மண்டபங்களிலே ஒரு மண்டபத்தில் அவன் படுத்திருக்கிறான். இப்பொழுது இவன் அநேக முறை தேவ தூதன் வருகிறதை பார்க்கிறான். இவன் கைகால் விழுந்து போனவன், அதனால் இவனால் எழுந்து நடக்கவோ ஓடவோ முடியாது. ஓடி போய் தண்ணீரை தொடுகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒருவேளை ஒருவனுக்கு கை சூம்பி இருக்கலாம், கால் நல்லா இருக்கும், கண் பார்வை நல்லா இருக்கும், அவன் பார்த்துட்டு மரவன் ஓடி போய் இறங்கிடுவான். அல்லது சிலருக்கு பார்க்கும் பொழுது அவர்களை தூக்கி கொண்டு போய் தண்ணீரில் விடுகிறதுக்கு ஹெல்பர்ஸ் இருந்திருக்கிறாங்க, அதனால சிலர் வேகமாய் அவனுடைய வீட்டு உதவியாளர்கள் மூலமாய் போய் தண்ணீரை தொட்டு சுகம் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இவனுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை. எழுந்து இவனாலேயும் நடக்க முடியாது. இவனை கொண்டு போய் தண்ணீரிலே போடுவதற்கு இவனுக்கு ஹெல்பர்ஸும் யாரும் கிடையாது. ரொம்ப பரிதாபம். அதனாலே எத்தனையோ முறை தேவதூதன் வருகிறத பார்க்கிறான், தண்ணீரை கலக்கிறத பார்க்கிறான், மற்றவன் சுகமடைகிறத பார்க்கிறான், இவனும் அப்படியே இருக்கிறான். இவனுக்கு முடியல. இவனுடைய இயலாமை, இது என்ன சொல்ல, இவனுடைய இயலாமை, இவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே இயலாமையா இருக்குது. இவன் சொந்த சரீரமும் இவனுக்கு இயலாமையா இருக்குது. இவனுக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் கிடையாது. மற்றவங்களுக்கு எல்லாம் யாரோ ஹெல்ப்புக்கு இருந்திருக்கிறாங்க. என்னை தண்ணீரை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை. அப்படின்னா மற்றவங்களுக்கு யாரோ இருந்திருக்கிறாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு இருந்திருக்கிறாங்க. இப்படி இருக்கும்பொழுது இவன் ஒரு இயலாத மனுஷன், இயலாமை, இவனுக்கு எந்த ஒரு ஒத்தாசை கிடையாது. இவனுடைய சரீரமும் இவனுக்கு சாதகமாயில்லை, இவனுடைய சூழ்நிலையும் இவனுக்கு சாதகமாயில்லை. ஒரு இயலாமையான ஒரு நிலைமையில் அவன் இருந்துட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்து வந்து பார்க்கிறார். இவன் வெகுகாலம் வியாதியஸ்து, அநேக முறை வாழ்க்கையில் ஏமாற்றத்தை கண்டிருக்கிறான். எத்தனையோ முறை தேவதூதன் வர்றதை பார்க்கிறான், மற்றவங்க இறங்குறத பார்க்கறான், சுகமடைகிறத பார்க்கறான். ஆனால் இவரும் ஏமாற்றத்தோடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறான். அவனை பார்த்து கேட்கிறார், அப்பா சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் ஆமான்னு சொல்லியிருக்கணும், இல்லை இல்லைன்னு சொல்லியிருக்கணும். அவர் கேட்ட கேள்விக்கு அதான் பதில், ஆமான்னு சொல்லியிருக்கணும், இல்ல இல்லைன்னு சொல்லியிருக்கணும். ஆனா இவன் ரெண்டையும் சொல்லல, முந்தினவைகளையே நினைச்சு பேசிட்டு இருக்கிறான், தன்னுடைய சூழ்நிலைகளையே பேசிட்டு இருக்கிறான். தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. அவனுடைய மைண்ட் ஃபுல்லா அதுலயே இருக்குது. தண்ணீர் தேவதூதன் வந்து கலக்குவான், அப்போ போய் இறங்கணும், அல்லது யாராவது கொண்டு போய் விடணும், அப்ப சுகமாகும். இந்த முந்தினவைகளை நினைக்கிறான், பூர்வமானதை சிந்திக்கிறான். 38 வருஷமாய் தான் பார்த்தது, தன்னுடைய சூழ்நிலை, தனக்கு இருக்கிற இயலாமை, தனக்கு இருக்கிற எந்த விதமான ஒத்தாசையின்மை, இதையே அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். அவன் மைண்ட் ஃபுல்லா அதை நிறைஞ்சிருக்குது. இன்றைக்குடைய வாழ்க்கையில சில இயலாமை இருக்கும், சில காரியம், ஐயோ எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு இந்த மாதிரி டேலண்ட் இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லை, ஏதோ ஒரு இயலாமை உங்களுக்கு, எனக்கு அவங்கள மாதிரி திறமை இல்லை, இவங்கள மாதிரி திறமை இல்லை, இவங்கள மாதிரி பேச தெரியாது, இவங்கள மாதிரி செய்ய தெரியாது, இவங்கள மாதிரி என்னால் செயல்பட முடியாது, ஏதோ ஒரு இயலாமை. அந்த இயலாமையே நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. அந்த இயலாமையை நீங்க நினைச்சிருக்கிற வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியாது. அந்த இயலாமையிலேயே உங்களுடைய இருதயத்தை நிறைத்துக் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய முடியாது. ஏதோ ஒரு இயலாமை, ஏதோ ஒரு சப்போர்ட் இல்லை, எனக்கு யாரு கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவிக்கு யாரும் இல்லை, எனக்கு ஒத்தாசைக்கு யாரும் இல்லை, எனக்கு ஹெல்ப்புக்கு யாருமே இல்லை. இயலாமை, என்னாலையும் முடியாது, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, இயலாமை. அந்த இயலாமை என்கிறதை மறந்துடுங்க. ஆண்டவர் ஒருத்தர் உங்களுக்கு உதவி செஞ்சு அது போதும், எதையும் செய்ய முடியும். ஆமேன். அதுதான் உண்மை. ஆண்டவர் ஒருத்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தால் போதும், எந்த மனுஷனுடைய உதவி உங்களுக்கு தேவையில்லை, எந்த ஒரு காரியம் நமக்கு சப்போர்ட் தேவையில்லை. ஆண்டவர் ஒருத்தர் நம் பட்சத்தில் இருந்தால் போதும், எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். இவனுடைய ஏனாமையை தான் பேசலாம், என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பழைய பேட்டனையே செய்ய நினைக்கல, அவர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். அவனை பார்த்து சொல்றப்பா, நீ உயலாமையை பேசிட்டு இருக்காத, உன்னால் எழுந்துச்சு நடக்க முடியாது, தண்ணியில போய் உன்னால தானே இறங்க முடியாது, உன்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை, இதெல்லாம் எனக்கும் தெரியும். ஆனா உன்னை அந்த பேட்டர்ன உன சுகமாக்குறதுக்கு நான் வரலையே, நீ நினைக்கிற பழைய அந்த திங்கிங்ல நான் உனக்கு சுகமாக்க நான் வரலையே, நான் செய்யறது புதிய காரியம். இதுவரைக்கும் இந்த பெதஸ்தா குளத்தில் நடந்திராத ஒரு புதிய காரியத்தை நான் இப்ப செய்ய போறேன். இந்த பெதஸ்தா குளத்தில் 400 ஆண்டுகளா என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது. தேவதூதன் வந்து கலக்குவான், முதல்ல போய் இறங்குவான், அல்லது எவனா கொண்டு போய் தூக்கி போடுவான், அப்போ ஏதாவது ஒன்று நடக்கும். இதுதான் நடந்துட்டு இருக்குது, வழக்கமா நடக்கிறது இதுதான். ஆனா நான் வழக்கமான காரியத்தை செய்ய போறது இல்லை, ஒரு புதிய காரியத்தை செய்ய போறேன். படுக்கை எடுத்துட்டு நட்டேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். உங்கள் இயலாமையே நீங்க நினைச்சிட்டே இருக்கிற வரைக்கும் என்னால என்ன செய்ய முடியும், நான் என்ன பண்ண முடியும், எனக்கு எந்த ஹெல்ப் இல்லை, எனக்கு எந்த பேக்கப் இல்லை, எனக்கு என்ன திறமை இருக்கு, எனக்கு எந்த ஞானம் இருக்குது, நான் என்னத்தை பண்ணிட முடியும், இந்த நினைவுகளை உங்களை விட்டு அகற்றுங்கள். இந்த இயலாமை அந்த எண்ணத்தை அகற்றும். முந்தினவைகள் நினைக்காதீங்க, பூர்வமானவைகள் இப்படிப்பட்ட சிந்தனைகளை மனசுல ஆழமாய் பதிச்சு வச்சிருக்கிறீங்க, எடுங்க அந்த சிந்தனையை வெளியே. ஆண்டவர் சொல்றார், இந்த இயலாமையை சிந்திக்கிற சிந்தனையை வெளியே தள்ளுங்கிற, அதை தள்ளாதான் ஆண்டவர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய முடியும். ஆமென். அதை செய்யும் போதுதான், அதை எடுக்கும் போதுதான் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய முடியும். புதிய காரியம் கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைக்கிறார். முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே கசப்பு என்கிறதான அந்த முந்தினவைகளை எடுக்கணும். இரண்டாவது இயலாமை அப்படிங்கறதான அந்த முந்தின காரியங்கள் எல்லாத்தையும் எடுக்கணும். ஆண்டவருடைய ஒத்தாசையால் எதையும் செய்ய முடியும். அவர் புதிய காரியத்தை செய்வார், அதற்கு உங்களால் எதையும் இயல வேண்டிய காரியங்கள் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு எதையும் பெரிய மல்டி டேலண்டடா நீங்க இருக்கணும் அவசியம் கிடையாது. ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்யும் போது அது சிம்பிளா கர்த்தர் செய்ய முடியும். அதுக்கு நீங்க பெரிய டேலண்டோடு போய் நிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆண்டவரால் அதை செய்ய முடியும். மூன்றாவது ஒன்றை சொல்லி நான் முடிக்க நினைக்கிறேன். எடுத்துக்கொள்வோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 69வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அத்தனத்தில் பேதுரு வெளியே வந்து அரமனை முற்றத்திலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றாள்.
நீயும் கலிலேயனாகி இயேசுவோடு கூட இருந்தாய் என்றாள்.
அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு இவனும் நஸ்ரேனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். அவனோ, அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு
அங்கே நின்றவர்கள்
பேதுருவனிடத்தில் வந்து மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன், அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியமனவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று.
அப்பொழுது பேதுரு
சேவல் கூவுகிறதற்கு முன்னே
நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று
இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக்கொண்டு
வெளியே போய்
மனம் கசந்து அழுதான்.
பேதுருவின் வாழ்க்கையிலே நடந்த ஒரு மோசமான சம்பவம் இது. ஊழியத்துக்கு இயேசு கிறிஸ்து 12 பேரை தெரிந்து கொண்டதிலிருந்து எப்பவுமே டாப்ல நின்றவன் இந்த பேதுரு. எல்லா விஷயத்திலையும், ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திலும் மத்த 11 பேரை விட இவன் ஒரு லெவல் மேலதான் நிற்பான். ஆண்டவர் அதையும் அங்கீகரிச்சு வச்சிருந்தார். அதனாலதான் இவனுக்கு ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தார். எல்லாரையும் ஒரே மாதிரி வைக்கிறார், இவனுக்கு ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். ஏன், இவனுடைய நல்ல ஒரு தாகம் அதெல்லாம் பார்த்து இவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி கொடுத்தார். அதனாலே இவனை கர்த்தர் எங்க போனாலும் கூட்டிட்டு போவார். மறுரூபம் ஆகும் பொழுது மலையின் மேல் ஏறி அங்கு இவனை கூட்டிட்டு போனார். அந்த இடத்துல பேதுரு கூட கூட்டிட்டு போனார். கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்க போகும்பொழுது 9 பேர் ஒரு லெவல் நிக்க வச்சுட்டு ஒரு 3 பேர் உள்ள கூட்டிட்டு போனார். அதுலயும் அந்த பேதுரு உள்ள கூட்டிட்டு போனார். இப்படி இவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தார். ஒவ்வொரு இடத்திலேயும் இவனுடைய உற்சாகம் கர்த்தரால் கனப்படுத்தப்பட்டது. இவனுக்கு கர்த்தர் முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருந்தார். எல்லாத்துக்கும் மேல உச்சகட்டமாக அவனுக்கு பெரிய பாராட்டு கொடுத்தார். நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லை. ஒரு தூக்கு தூக்குன்னு இவர் ஆண்டவர் நல்ல தூக்கி வச்சிருந்தார். ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். அவனை உயர்த்தினார், பாராட்டினார், அவனுக்கு ஸ்பெஷல் வாக்கு தத்தம் கொடுத்தார், எல்லாம் கொடுத்தார். கடைசியில எல்லாம் போய் ஒரு பெரிய ஆள் அந்த இருக்கிறதுல டாப்பான ஆள் மாதிரி அந்த போயிட்டே இருந்தவன் எல்லாத்த விட அடிமட்டத்துக்கு போய் பொத்துன்னு விழுந்தான். கடைசி எவ்வளவு தூரம் அவன் முக்கியத்துவம் பெற்றிருந்தானோ கடைசியில் அடிமட்டத்தில் போய் விழுந்தான். அந்த முக்கியத்துவம் பெற்ற பொழுது இவனுடைய லைஃப் இன்னும் வித்தியாசமா தான் இருந்துச்சு. கடல் மேல் நடந்தது உலக சரித்திரத்திலேயே ரெண்டே ரெண்டு பேர் தான், ஒன்று இயேசு கிறிஸ்து, அடுத்தது பேதுரு தான். இவர் யாருமே கிடையாது கடல் மேல் நடந்தது. எல்லாம் கடலை பிளந்தாங்க, ஆற்ற பிளந்தாங்களே தவிர கடல் மேல நடந்த ரெண்டே பேர், ஒன்று இயேசு கிறிஸ்து, அடுத்தது பேதுரு தான். அந்த லெவல் இருந்தான். அவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்திலே போய் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்த லெவல் அதே காரியத்தை செய்த ஒரே மனுஷன் என்கிற ஒரு அடையாளத்தோடு இருந்தவன். ஆனா இன்னைக்கு தன் ஜீவனை காத்துக் கொள்வதற்கு இயேசுவை மறுதளிச்சா, சபிச்சா, சத்தியம் பண்ணான், அந்த மனுஷனை எனக்கு யாருன்னு தெரியாதுன்றான். கிளியரா மறுதளிச்சுட்டான். தப்பிக்கிறதுக்கு எல்லாம் பண்ணிட்டான். இயேசு கிறிஸ்து இதையும் வேற முன்னறிவிச்சிட்டார். வேற இப்பொழுது இயேசு அவனை ஜஸ்ட் திரும்பி பார்க்கிறாரு. பார்த்த உடனே மனம் கசந்து அழுகிறான். அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே ஆயிப்போச்சு. உன் நிமித்தம் எல்லாரும் இடறி போனால் நான் மட்டும்தான் நிப்பேன்னு சொன்னேன். கடைசியில் நான் மட்டும்தான் இடறி போயிட்டேன். எல்லாரும் மோசமான ஒரு லெவல் நான் மேலதான் இருப்பேன். இதுவரைக்கும் நான் மேலதான் இருந்தேன். மத்தவங்களை விட இந்த விஷயத்துல நான் மேலதான் இருப்பேன்னு சொன்னேன். கடைசியில் எல்லாரும் விட நான் தானே மோசமா போயிட்டேன். இந்த சம்பவம் உண்மையிலே சொல்றேன், பேதருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அடி, மரண அடி. அவன் எவ்வளவு உயர்த்தப்பட்டானோ, எவ்வளவு தூரம் அவனை ஆண்டவரும் முக்கியத்துவம் பண்ணி வச்சிருந்தாரோ, எவ்வளவு தூரம் அவனும் சிறப்பா இருந்தானோ, கடைசியில் அடிமட்டத்துக்கு அவன் போயிட்டான். மற்ற யாருமே செய்யாத தப்பை பண்ணிட்டான். மனம் கசந்து அந்த நேரத்தில் அழுதான். ஆனா நீங்க அதுக்கு பிறகு நீங்க வர காரியத்தெல்லாம் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெடுத்த பிறகு அவனுக்கு அவரோட நெருங்கிய வர முடியல. அந்த கில்டி கான்சியஸ் அவன் அப்படியே உருக்கிட்டு இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் நம்ம இப்படி பண்ணிட்டோமே, என்னதான் இருந்தாலும் யாருமே செய்யாத தப்ப நம்ம பண்ணிட்டோமே, இப்படி சபிச்சிட்டமே, சத்தியம் பண்ணிட்டமே, மறுதளிச்சிட்டமே, அந்த மனுஷனை யாரும் எனக்கு தெரியாதுன்ட்டமே. சபிச்சான்னு தான் போட்டிருக்கான். என்ன வார்த்தை சொன்னான்னு பைபிள்ல போடல, அதெல்லாம் எழுதல பைபிள்ல. என்னென்னலாம் சொல்லி சபிச்சானோ, இல்ல சபிச்சான்னு தான் போட்டிருக்கு. அவன் என்ன சொல்லி சபிச்சான்னு பைபிள் எழுதல. அவன் என்ன சொல்லி சபிச்சான்னு அவனுக்கு தான் தெரியும். இதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், அவர் செஞ்ச காரியங்கள் அவன் அப்படியே உடைச்சது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எடுத்த பிறகும் கூட அவனால தைரியமா அவரிடத்துல அவனால போய் மிங்கிளாகவே முடியல. அந்த கில்டி கான்சியஸ் அவன் அப்படியே உடைச்சிட்டு தான் இருந்துச்சு. ஃப்ரீயா அவரோட மூவ் பண்ண முடியல. நீங்க பாருங்க, நல்லா படிச்சு பாருங்க. அவர் சிலுவை மரணத்துக்கு முன்னால் அவரிடத்துல அவன் காண்பித்த க்ளோஸ்னஸ் வந்து சிலுவை மரணத்துக்கு பிறகு அவனால காட்டினான் பாருங்க. உயிர் தெழுந்த பிறகு காட்டவே இல்லை, முடியல அவனுக்கு, ரொம்ப உடைஞ்சுட்டான். அந்த குற்ற உணர்வு, அந்த குற்ற மனசாட்சி அவனை எங்கேயோ தள்ளிடுச்சு. அவரை விட்டு நிரந்தரமா பிரிச்சிருச்சு, ஒரு தூரத்துக்கு கொண்டு போய் நிக்க வச்சிருச்சு. பழையபடி அவனால் அவரோட க்ளோஸ் க்ளோஸ வர முடியல. அவன் மனசாட்சி அவனை பாதிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. ஒரு லெவல் தள்ளியே தான் நிக்கிறான், அவனால் கிட்டே வர முடியல. அந்த குற்ற மனசாட்சி அவன் அப்படியே நிக்க வச்சது. ஆண்டவருக்கு அது தெரியும், ஆண்டவருக்கு அது தெரியும். அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டத்தை அவர் வச்சிருக்கிறார். அவனை கொண்டுதான் தன் சபை கட்ட வேண்டும் என்கிற திட்டத்தை அவர் வச்சிருக்கிறார். அதனால் அவன் குற்ற மனசாட்சியில் நிறைஞ்சு தூரம் போனாலும் ஆண்டவரோ தன் தரிசனத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. இன்னைக்குடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம், நான் ஜெபிக்கிறதே இல்லையே, சரிய வேதத்தை வாசிக்கிறதே இல்லை, நான் ஒன்னும் பரிசுத்தமா வாழ்றது இல்லை, என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு மோசமா இருக்குது? குற்ற மனசாட்சி உங்கள் உள்ளத்தை ஒருவேளை அடக்கித்துக்கலாம். எல்லாரும் குறை சொல்ற மாதிரியில நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையே இப்படி இருக்கு. குற்ற மனசாட்சி, குற்ற மனசாட்சி, குற்ற மனசாட்சி, அது உங்களை செயல்பட முடியாதபடி உங்களை தடுக்கிறது. ஆண்டவரிடத்தில் நெருங்கி வந்து அவரோடு மிங்கிளாக முடியல. அந்த குற்ற மனசாட்சி ஒரு லெவல் தள்ளியே வைக்குது, ஆண்டவரோடு வந்து நெருங்கி மிங்கிளாக முடியல. என்னதான் ஒரு நேரத்தில் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வந்தாலும் அடுத்த நேரத்தில் பார்க்க மறுபடியும் அந்த டிஸ்டன்ஸ் தான் போய் நிற்கிறது. என்னதான் ஒரு சூழ்நிலையில் வந்து வந்தாலும் அடுத்த பக்கத்தில் மறுபடியும் அந்த காரியம் ஆண்டவரிடம் கொஞ்சம் தூரத்தில் தான் தள்ளி நிற்க வைக்கிறது. ஆண்டவர் பார்க்கிறார், இவன் இப்படியே விடக்கூடாது, இப்படியே விட்டா இவன் யூஸ்லெஸ் ஆயிடுவான், இப்படியே விட்டோம்னா அவன் ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாம ஆயிடுவான். ஆண்டவர் பார்க்கிறார், இவனுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுக்கணும். வாங்க யோவான் 21 வாங்க. இந்த குற்ற மனசாட்சி அவனை ஆண்டவர்கிட்ட ரொம்ப தூரம் கொண்டு போயிடுச்சு. அந்த வாழ்க்கையில் அவன் பழகிட்டான், இப்போ ஆண்டவரோடு தூரமாய் வாழ்றதுக்கே பழகிட்டான். முதல் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க, 21.
இவைகளுக்கு பின்பு
இயேசு திபேரிய கடற்கரையிலே
மறுபடியும் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார்.
வெளிப்படுத்தின விவரமாவது
சீமோன் பேதுருவும் திதிமோ எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு இரண்டு பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள்
நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள்.
அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள்.
அந்த ராத்திரியிலே
அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை.
அந்த குற்ற மனசாட்சியிலேயே அவருக்கு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வாழ பழகிட்டான். இப்போ அப்படியே போயிட்டு இருக்குது, அதே அவனுடைய வாழ்க்கை ஆயிடுச்சு. இப்பொழுது மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி இவன் மற்றவங்களையும் சேர்த்து எடுத்துட்டு போற லெவலுக்கு போயிட்டான். அப்ப அந்த டிஸ்டன்ஸ் அவனை எவ்வளவு தூரம் கொண்டு போயிடுச்சு பாருங்க. இது இவனுக்கு ஒரு தவறாவே தெரியல. ஏனென்றால் அந்த குற்ற மனசாட்சி அவன் இருதயத்தை கடினப்படுத்தி கடைசியில அவன் எவ்வளவு தூரம் போடுறான் அவனாலே புரிஞ்சுக்க முடியல. அப்படியே தூரம் போயிட்டான். கர்த்தர் பார்க்கிறார், இவன் லைஃப்ல ஒரு புதுசு செய்யணும். உடனே வராரு, அந்த கடற்கரையில் அவனை வந்து சந்திக்கிறார், அழைக்கிறார். 15 வாசிக்கலாம்.
அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே
இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறாயா என்றார்.
அதற்கு அவன்
ஆம் ஆண்டவரே
உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான்.
அவனுடைய உற்சாகம் எவ்வளவு குறைஞ்சு போயிருக்கு பாத்தீங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த 3 படிக்கும் போது தெரியும் அவனுடைய உற்சாகம் எவ்வளவு குறைஞ்சிருக்குது. இதுக்கு முன்னாலெல்லாம் பாருங்க, சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்துவோட அவன் பழகி இருக்கும் பொழுது டக்கு டக்கு டக்குன்னு பதில் வரும். ஒவ்வொரு காரியத்துக்கும் மனுஷகுமாரனாக என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் படபடபடன் பதில் சொல்லுவான். நீங்க என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. டக்குன்னு பதில் வரும். இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து வருவார். ஆண்டவரே நீரே ஆனால் நானும் இறங்கி வரும்படி எனக்கு உதவி செய்யும். டக்குன்னு ஒரு பதில் வரும். ஈஸியா அவன் அவரோட ஆக்சஸ் பண்ணுவான். ஆனா இன்னைக்கு அவர் கேட்கிறாரு, இவர்கள் எல்லாரும் விட நீ என்கிட்ட அன்பா இருக்கிறாயா? படிச்சுன்னு பதில் வரமாட்டேங்குது. ஆம் ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை அறிவீர் ஆண்டவரே. எவ்வளவு தூரம் இறங்கி போச்சு பாருங்க. அவரோட ஃப்ரீயா மூவ் பண்ண முடியல, ஃப்ரீயா மூவ் பண்ண முடியல, ஃப்ரீயா மூவ் பண்ண முடியல. இன்னைக்கு நிறைய பேரோட லைஃப்ல ஜபத்துல ஃப்ரீயா ஆண்டவரோடு மூவ் பண்ண முடியல, படபடன்னு அவரோட பேச முடியல, மனம் திறந்து அவரோடு ஃப்ரீயா பேச முடியல. அப்படியே நெளிஞ்சு வளைஞ்சு இன்னமும் என்ன வார்த்தை வரமாட்டேங்குது. ஜெபிக்க உட்கார்ந்தா, ஜெபிக்க உட்கார்ந்தாலே ஆண்டவரிடத்துல மனம் திறந்து ஃப்ரீயா தேவ பிரசன்னத்தை பார்க்க முடியல, உணர முடியல, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க முடியல. குற்ற மனசாட்சி, குற்ற மனசாட்சி, அந்த குற்ற மனசாட்சி ஆண்டவரோடு மனம் திறந்து ஃப்ரீயா பேச முடியல, பழக முடியல. ஒரு காலத்துல நல்லா ஃப்ரீயா பேச முடிஞ்சது, ஃப்ரீயா பழக முடிஞ்சது, பட்டு அவர்கிட்ட பதில் சொல்ல முடிஞ்சது, அவர் கேட்கற இவழிக்கல உடனுக்குடன் பதில் சொல்ல முடிஞ்சது, அவரோட ஈஸியா மூவ் பண்ண முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு முடியல. அவர் கேட்கும் போது அப்படியே வளைஞ்சு நலஞ்சு மழுப்பி அப்படியே ஒரு பதில், அவ்வளவுதான், அதான் அவ்வளவுதான் பேச முடியுது. அந்த ஃப்ரீனஸ் இல்ல, அந்த ஃப்ரீனஸ் இல்ல. ஏதோ ஒரு காரியம் அப்படியே மழுப்பி மழுப்பி ஒரு பதில் தான் சொல்ல முடியுது. ஆண்டவர் பார்க்கிறார் இந்த ஃபர்ஸ்ட் கேள்வியில, ஃபர்ஸ்ட் டச்ல சரி பதில் கொடுக்க வரல, சரியா கரெக்ட் ஆக முடியல. 16 வசனத்துல பாருங்க, 2 அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். 2 கேட்கிறார், அன்பா இருக்கிறாயா? அன்பா இருக்க, ஆமாண்டவர் அன்பா இருக்கிறேன் சொல்லலையே, சொல்ல முடியலையே. ஆமாண்டவர் நம்மிடத்தில் அன்பா இருக்கிறேன், பழிச்சது சொல்ல முடியல. அன்பா இருக்கிறாயா? அந்த கேள்விக்கு நான் நேசிக்கிறேன் தான் பதில் சொல்ல முடியுது. குற்ற மனசாட்சி, ஃப்ரீ அவரோட மூவ் ஆக முடியல, அவர் லெவலுக்கு ஈக்குவலா போக முடியல, அவரிடத்துல ஃப்ரீயா மூவ் பண்ண முடியல. அவர் கேட்கிற லெவல் வேற, இவன் கொடுக்கிற பதில் வேற, லெவல் வேற. இப்ப அவர் பார்க்கிறார், அவர் இறங்குறார். இப்ப அடுத்தது 3 அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? இப்ப அவன் லெவலுக்கு இவர் இறங்கிட்டாரு. 2 அன்பாயிருக்கிறாயர் கேட்டார், இவன் நேசிக்கிறேன் பதில் சொன்னான். 3 அவர் கேட்கிறார், நீ என்ன நேசிக்கிறாயர் கேட்கிறார். இப்போ அவனை கொண்டு வர முடியல, அந்த லெவலுக்கு குற்ற மனசாட்சி அவன் அவ்வளவு தூரம் போயிடுச்சு. 3 மறுதளித்தவனுடைய மனசாட்சி, குற்ற மனசாட்சி 3 அவனை கர்த்தர் வெளியே கொண்டு வருவதற்கு ட்ரை பண்ண வேண்டியதாய் போச்சு. உடனே அவன் சொல்றான், என்னை நேசிக்கிறாய் என்று 3 தன்னை கேட்டபடியினால் பேதுரு இப்பதான் துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இப்பதான் அந்த துக்கம் வந்துச்சு. என்னைக்குடைய லைஃப்ல ஒரு குற்ற மனசாட்சியிலேயே அப்படியே போயிட்டு இருக்குது, ஆண்டவரோடு ஃப்ரீயா பழக முடியல. இன்னைக்கு சொல்றாரு, அந்த குற்ற மனசாட்சியை மைண்டில் எடு. அந்த குற்ற மனசாட்சி நீ வச்சுட்டே இருக்கிற வரைக்கும் முன்னால எங்கிட்ட ஃப்ரீயா மூவ் பண்ணவே முடியாது. நீ எங்கிட்ட ஃப்ரீயா மூவ் பண்ண முடியாத இருக்கிற சூழ்நிலையில உனக்கு நான் ஒரு புதிய காரியத்தை செய்யவே முடியாது, செய்ய முடியாது. அந்த 3 தான் அவன் துக்கப்பட்டான். அந்த துக்கப்பட்டு அவன் ஆண்டவரிடத்தில் வரும்போதுதான் குற்ற மனசாட்சி வேரோடு எடுக்கப்பட்டது. இன்னைக்கு சொல்றவங்களுடைய லைஃப்ல இருக்கிற ஷார்ட் கம்மிங்ஸ், குறைபாடுகள், கிறிஸ்தவ ஜீவிதத்தில் உங்கள் வாழ்க்கையில ஏற்பட்ட குறைபாடுகளை நீங்க அப்படியே வச்சுட்டு பழகிட்டு அந்த குறைபாடுகளோடையே நீங்க அப்படியே மேலோட்டமா போயிட்டு இருந்தீங்கன்னா ஒருபோதும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய முடியாது. இன்றைக்கு இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில் உங்கள் குறைவுள்ள வாழ்க்கைக்காய் துக்கப்பட வேண்டும். அந்த குறைவுகளுக்காக ஜெபிக்காத வாழ்க்கை, கர்த்தரை தேடாத வாழ்க்கை, வேதத்தை வாசிக்காத வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளுக்காய் துக்கப்படாமல் இதுவரைக்கும் வாழ்ந்து விட்ட காரியங்கள், அதற்காய் தேவ சமூகத்தில் துக்கப்பட வேண்டும். துக்கப்படணும், துக்கப்படாதவன் குற்ற மனசாட்சியிலிருந்து வெளியே வர முடியாது. துக்கப்படாதவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் புதிய காரியத்தை ஒருபோதும் செய்ய முடியாது. அந்த துக்கப்படும் பொழுதுதான் உண்மையிலேயே நாம் செய்த காரியத்தை மேலட்டும் ஆண்டவரே என்னை மன்னிங்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கலாம தேடல, இந்த பாவ அறிக்கையினால ஒருபோதும் குற்ற மனசாட்சி மாறாது. உண்மையிலேயே உங்கள் குறைவுகளுக்காய் மனம் கசந்து அழ வேண்டும். உங்கள் இருதயத்தை திறந்து உங்கள் குறைவுகளுக்காய் மனஸ்தாபப்படணும். அவன் துக்கப்பட்ட பொழுதுதான் அவனுக்குள்ளிருந்த ஆண்டவர் மனசாட்சியில் ஒரு புதுசு புதிய காரியத்தை செய்தார். அவன் உள்ளத்துல ஏற்பட்ட அந்த குற்ற மனசாட்சியில் அவனை வெளியே கொண்டு வர முடிஞ்சது. அங்கேதான் ஆண்டவர் உன் இனி ஆடுகளை என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்று ஒரு புதிய காரியத்தை செய்ய முடிச்சது. மேலோட்டமான ஒரு பாவரிக்கை. இது வழக்கமா இடுது நிறைய பேருடைய லைஃப்ல. ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, பைபிள் படிக்கல, ஆண்டவர் என்ன மன்னிச்சிருங்க, சர்ச்சுக்கு லேட்டா போயிட்டு ஆண்டவர் என்ன மன்னிச்சிருங்க. சர்ச்சுக்கு லேட்டா வராதீங்க 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 நான் எத்தனை தடவை சொல்றேன். ஆண்டவரிடத்துல நீங்களும் கூட சொல்லுவீங்க, உங்களை திருத்திக்கலன்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? துக்கப்படவில்லை. துக்கப்பட்டிருந்தீங்கன்னா திருத்திட்டு இருப்பீங்க, துக்கப்படல. ஜெபிங்க 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 சொல்றது அதை குறித்து கேஷுவலா எடுக்கிறீங்க. துக்கப்படல, துக்கப்பட்டு தான் என்னைக்கும் உங்களை திருத்தி இருப்பீங்க. துக்கப்படல. நிறைய பேர் துக்கமே அடையிறது கிடையாது. அதனாலதான் குற்ற மனசாட்சி நீங்கிறதே கிடையாது. அதனாலதான் ஜெபிக்கவே முடியறது கிடையாது. அதனாலதான் வேதத்தை வாசிக்கவே முடியறது இல்லை. அதனாலதான் கர்த்தரோடு ஃப்ரீயா பழக முடியல. அதனாலதான் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய முடியல. துக்கப்படணும், துக்கப்படணும். துக்கப்படாத பட்சத்தில் வாழ்க்கையில் மாற்றம் வராது. நம்முடைய வாழ்க்கையிலே துக்கப்படணும். பேதருடைய வாழ்க்கையில் அவன் துக்கப்பட்டான். மூணாவது தான் துக்கப்பட்டான். முதல் அதர் கேட்கும்போது ஆண்டவரே நேசிக்கிறேன் அவ்வளவுதான் சொன்னான். இரண்டாவது கேட்கும்போது நேசிக்கிறேன். ஆனா மூணாவது தான் அவன் துக்கப்பட்டான். அங்க துக்கப்படும் போதுதான் அவன் வாழ்க்கையிலே மாற்றம் வருது. அங்கதான் ஆண்டவர் அவனை தூக்கி எடுத்து ஆடுகளை மேய்க்கிற வேலை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் துக்கப்பட்டு குற்ற மனசாட்சியிலிருந்து வெளியே வரும்போதுதான் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய முடியும். ஆகிய நாம் இன்றைக்கு மூன்று காரியங்களை உங்களுக்கு முன்பாக பார்த்தோம். முதலாவது, யார் மேலும் இருக்கிற கசப்பு, எரிச்சல், வைராக்கியம், கோபம், அந்த முன்னானவைகள், பூர்வமானவைகள் அதை எடுத்து போடணும். இரண்டாவது, நமக்குள் இருக்கிற குறைபாடுகள், இயலாமை, அந்த எண்ணங்களை எடுக்கணும். என்னால என்ன பண்ண முடியும், எனக்கு என்ன குடி இல்லையே, அந்த எண்ணங்களை எடுக்கணும். அப்பதான் ஆண்டவர் புதுசு செய்ய முடியும். மூன்றாவது, நம்முடைய குறைபாடுகளுக்காய் துக்கப்படணும். குறைபாடுகளுக்காய் துக்கப்படணும். துக்கப்படும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்க்கை மாற்றம் வரும். அங்கதான் ஆண்டவர் புதிய காரியத்தை நமக்கு செய்ய முடியும். அங்கதான் செய்ய இல்லாமல் செய்ய முடியாது. ஆண்டவர் இந்த வருஷத்தின் கடைசியிலே புதிய காரியத்தை வர்ற வருஷத்துல செய்யறதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார். ஆயத்தமாகலாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். முந்தினதை எடுக்கிறத கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், புதிய காரியத்தை செய்கிறேன். முந்தினவைகள் படைப்பின எல்லாம் புதிதாயின. இப்படித்தான் வருஷத்தை இந்த வருஷத்தை முடிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். புதிய வருஷத்திலே புதிய காரியத்தை நான் செய்ய நினைக்கிறேன். நீ முந்தினவைகளை நினைக்காத, பூர்வமானதை சிந்திக்காத. முந்தினவைகள் இந்த மாசத்துல, போன மாசத்துல, இந்த வருஷத்துல நடந்த முந்தினத்தை நினைக்காத. பூர்வமானது உன் வாழ்க்கையில பத்து வருஷத்துக்கு முன்னால் நடந்தது, பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நடந்தது, அதனை சிந்திக்காத. சிந்திக்காத, சிந்திக்காத, அதனை சிந்திக்காத.
யோசேப்புடைய வாழ்க்கையில் சிந்திக்க அவன் நினைத்திருந்தால் எக்கச்சக்கமா சிந்திச்சிருக்கிறான். அவன் சகோதரர்கள் செய்த துரோகம், போட்டிபாரின் மனைவி செய்ததான அநியாயம், நந்தி மறந்து போனதானே அந்த பானபாத்திரக்காரன், இது போல நம்ம வாழ்க்கை நிறைய பேர் அநியாயமாய் தீங்கு செய்தவர்கள், அநியாயமாய் அவதூறு பண்ணினவர்கள், நந்தி கெட்டவர்கள், இப்படி நம்ம பட்டியல் போட்டுட்டே போலாம். இவங்க எல்லாத்தையும் நீங்க மனசுல வச்சு என்ன பண்ண போறீங்க? இவங்க எல்லாத்தையும் இப்படிப்பட்ட நபர்களை மனசுலயே வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆண்டவர் சொல்றார், இந்த முந்தினவைகள் பூர்வமானவைகள், இந்த கசப்புகள் எல்லாத்தையும் உங்கள் உள்ளத்திலிருந்து நீங்க களைஞ்சாதானே நான் உங்களுக்குள் புதிய காரியத்தை செய்ய முடியும். புதிய காரியத்தை நான் சொல்லிட்டேன், ஆனா செய்ய முடியல. ஏன்? இவைகளெல்லாம் இருதயத்தில் மண்டி கிடக்கிறது. இதை தாண்டி என்னால புதிய காரியத்தை செய்ய முடியலையே, செய்ய முடியல. கசப்பு, எரிச்சல், கோபம், வைராக்கியம் எடுத்து போடுங்கள். இதெல்லாம் எடுத்தாதான் மன்னியாத சுபாவம், இதெல்லாம் எடுத்து போடணும். யோசேப்பு எல்லாரையும் மன்னிச்சிட்டான், எல்லாரையும் மன்னிச்சிட்டான். இந்த கசப்பு, கோபம், எரிச்சல், வைராக்கியம், அந்த மண்ணியான சுபாவம் இதெல்லாம் இருந்தால் ஆண்டவர் நமக்கு புதிய காரியத்தை செய்ய முடியாது. யோசேப் அது எல்லாத்திலும் கிளியரா இருந்தா, அதனால ஆண்டவர் அவனுக்கு புதிய காரியத்தை செய்ய முடிச்சது. அதெல்லாத்தையும் எடுத்து போடலாம். இந்த மண்ணியாத சுபாவம் இருக்கக்கூடாது. அடுத்தபடியாக 38 வருஷமாய் பெதஸ்தா குளக்கரையில் இருந்த மனுஷன், அவனுக்கு எப்பொழுதும் அவன் நினைவெல்லாம் குளத்த தேவத்துடன் கலக்குவான், ஒருத்தர் கொண்டு போய் இறக்கி விடணும். அதையே நினைக்கிறான், எனக்கு என்னாலையும் தானா போக முடியாது, எனக்கு உதவி செய்யறதுக்கும் யாரும் கிடையாது. இதுதான் அவன் இருதயத்தில் நிறைஞ்சிருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் பார்த்தார், இந்த பேட்டன்ட நான் உனக்கு செய்ய போறதில்லப்பா, நான் புதிய காரியத்தை செய்ய போறேன். உனக்கு தேவதூதன் வந்து கலக்கணும்னு அவசியம் கிடையாது, தண்ணியில கொண்டு போய் விடணும்னு அவசியம் கிடையாது, நான் உனக்கு புதிய காரியத்தை செய்ய போறேன். இதை நினைக்காதே, நினைக்காதே. தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் என்னால எதுவுமே செய்ய முடியாது, எனக்கு என்ன இருக்குது, இதை நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? எனக்கு யாரும் ஒத்தாசை கிடையாது, இதை நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அது இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் புதுசா ஒன்னு செய்ய முடியாது. ஆண்டவர் ஒருத்தர் இருக்கும் போது எல்லாமே புதுசா நடக்கும். அவரை சார்ந்து கொள்ளுங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள், புதிதான காரியங்களை செய்வார். மூன்றாவது, பேதுரு இயேசுவை சபித்து சத்தியம் பண்ணிட்டான். அவன் ஊழியத்திற்கு அடைக்கப்பட்ட நாள் முதல் எல்லாத்திலும் டாப்ல இருந்தான், ஆனா கடைசி நேரத்தில் அடிமட்டத்துக்கு போயிட்டான். உம் நிமித்தம் எல்லாரும் இடல் அடைஞ்சாலும் நான் மட்டும் இடல் அடைய மாட்டேன் என்று சொல்லி சவால் விட்டுட்டு கடைசியிலே அடிமட்டத்துக்கு போயிட்டான். அவன் உள்ளத்தை அது கசக்கி பிழிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த குற்ற மனசாட்சி, அந்த குற்ற மனசாட்சி அவனை வாட்டி வளர்ந்துச்சது. அதனால அவன் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வரவே முடியல. அதுக்கு பிறகு அவரோடு நெருங்கி வாழாமல் தூரத்தில் வாழ்வதற்கு அவன் பழகிட்டான். ஆண்டவரிடத்தில் நெருங்கி வந்து தேவ பிரசன்னத்தோடு ஜெபிக்கிற வாழ்க்கை இல்லாமல் போய் அந்த ஜபமே இல்லாத வாழ்க்கையில பழகிட்டீங்களா? ஒரு காலத்தில் தேவ பிரசனத்தோடு ஜெபித்த நீங்கள் இன்றைக்கு குற்ற மனசாட்சியினாலே தேவ பிரசனத்தை அனுபவிக்க முடியாத நிலைமைக்குள் தள்ளப்பட்டதுனாலே இன்னைக்கு ஜெபிக்காமலே வாழ பழகி கொண்டிருக்கிறீங்களா? சொந்த தொழிலையே செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? மறுபடியும் மீன்பிடிக்க போனது போல உங்கள் சொந்த வேலையே கவனமாய் வைத்துக் கொண்டு ஜபம் என்கிறதையும் கர்த்தரையும் சுத்தமாய் மறந்துட்டு ஒரு வாழ்க்கை கம்ஃபர்டபுளா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? இப்ப ஆண்டவர் வந்து சந்திக்கிறார், நீ எங்கிட்ட அன்பா இருக்கிறையா? இவர்கள் எல்லாரையும் பார்க்கிலும் என்னிடத்தில் அன்பா இருக்கிறையா? நேசிக்கிறேன். இரண்டாவது முறையும் கேட்கிறார், நேசிக்கிறேன். மூணாவது முறை கேட்கிறார், நீ என்ன நேசிக்கிறையா? அங்குதான் அவன் துக்கப்பட்ட, ஐயோ என் ஆண்டவர் இவ்வளவு தூரம் என்னை கேட்கும்படி நான் வச்சிட்டேன். நான் ஏன் இவ்வளவு மோசமா போனேன். தன் குறைவுகளுக்காக மனஸ்தாபப்பட்டு துக்கப்பட்டான். அங்கதான் ஆண்டவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. எவன் ஒருவன் தன்னுடைய குறைவுகளுக்காக திரும்ப 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 சொல்லியும் தன் குறைவுகளை மாற்றிக்கொள்ளாதவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தன் குறைவுகளுக்காக துக்கப்படாதவன் தான் தன்னை மாற்றிக்கொள்ளவே மாட்டான். தன் குறைவுகளுக்காக யாதொருவன் துக்கப்படுகிறானோ உடனே தன் வாழ்க்கையில மாற்றத்தை அவன் காட்டுவான். இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல மாற்றமே இல்லை. ஏன் தெரியுமா? துக்கமே அடையிறது கிடையாது. என்னமோ இவங்க சொல்றாங்க, என்னமோ அப்படியே போயிடும். அதனாலதான் ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய முடியல லைஃப்ல. துக்கப்படணும், துக்கப்படணும், நம்முடைய குறைவுகளுக்காக துக்கப்படணும். குறைவுகளுக்காக துக்கப்படும் பொழுதுதான் வாழ்க்கை மாற்றம் சம்பவிக்கும். வாழ்க்கை மாற்றம் சம்பவிக்கும் போதுதான் குற்ற மனசாட்சி நீங்கும். குற்ற மனசாட்சி நீங்கும் போதுதான் ஆண்டவர் நமக்கு புதிய காரியத்தை செய்ய முடியும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருஷத்தின் கடைசி நேரத்தில் எங்கள் ஆண்டவர் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நமது கிருபை ஆண்டவரே, நமது கிருபை ஆண்டவரே, நமது கிருபை அப்பா, உங்களுடைய கிருபை ஆண்டவரே, நமது கிருபை அப்பா, நமது கிருபை ஆண்டவரே. இந்த வார்த்தைகளின்படி முந்தினவைகளை நினையாமல், பூர்வமானவைகளை சிந்தியாமல் நீங்க புதிய காரியத்தை செய்வதற்கு ஒவ்வொருவரும் இடம் கொடுப்பார்களாக. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க அப்பா, ஆயத்தப்படுத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் ஆயத்தமாகட்டும், புதிய காரியத்தை செய்வதற்கு தகுதி அடையும்படி கிருபை செய்ய. காத்துக்கொள்ளுங்கப்பா, நடத்துங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்